சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள்.
தென்றல் காற்று வீசு தெய்வ பாலன் ஏசு கண்ணூரங்கவே வீசு காற்றே மெல்லி வீசு ஆரீரோ ஆரீரோ தூங்கு பாலா தூங்கு ஆரீரோ ஆரீரோ தூங்கு பா காற்றே வீசு.
உங்களை பார்த்து இயேசு கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. எனவே உங்கள் பாரங்களை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு இன்றைய செய்தியை கேட்போமா?
இயேசுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது யாக்கோபு நிருபத்திலே 3 முதல் 4 வசனங்களையும் சிந்திக்க போகிறோம். 3 அதிகாரத்திலே தேவன் விசுவாசத்தை நாவை கொண்டு சோதிப்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். இங்கே யாக்கோபு நாவை குறித்து மிக சிறப்பாக விளக்குகிறார். அவருடைய மொழி நடையை கவனித்து பார்த்தால் அது உணர்ச்சி பூர்வமாக இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாட்களிலே உலகமெங்கிலேயும் பேச்சு சுதந்திரம் தேவை, எழுத்து சுதந்திரம் தேவை என்று அதிகமாக கேட்கிறதை கேள்விப்படுகிறோம். எழுத்து சுதந்திரத்தினால் அவர்கள் நம்முடைய மூளையை சலவை செய்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். பேச்சு சுதந்திரம் பெற விரும்புகிறவர்கள் இழிவான வார்த்தைகளையும் பேச விரும்புகிறார்கள். ஆக நமக்கு கேட்பதற்கு சுதந்திரம் வேண்டும் என்று இப்பொழுது கேட்க தோன்றுகிறது. எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கவும், எதை கேட்காமல் இருக்க வேண்டுமோ அதை கேளாது இருப்பதற்கும் நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமார் 30,000 வார்த்தைகளை பேசுகிறான் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். சிலருக்கு இதையெல்லாம் தாண்டி போகும் என்பது வேறு காரியம். இவ்வளவு வார்த்தைகளை கொண்டு தினமும் ஒரு பெரிய அளவிலான புத்தகத்தை வெளியிட்டு விடலாம். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலே அவன் வெளியிடும் புத்தகங்களை ஒரு மிகப்பெரிய நூலகம் தாங்காது. இருந்த போதிலும் தேவன் அவற்றையெல்லாம் பதிந்து வைத்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான காரியம். ஏனென்றால் அவர் உங்கள் உரையாடலையும் கவனிக்கிறார். இந்த பேச்சு சுதந்திரம் உலகத்திலேதான் பிரச்சனையை கொண்டு வருகிறது என்றால், இப்பொழுது சபைகளிலேயும் இது காணப்படுகிறது. புறங்கூறுதல், ஒருவரை ஒருவர் குறைத்து மற்றவர்களிடத்திலே சொல்வது, இவை திருச்சபையிலேயும் காணப்படுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பேச்சை குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை பல்கலைக்கழகத்திலே உள்ள ஒரு பாடத்திற்கு ஒப்பிட்டு சிந்தித்தது போல, இந்த யாக்கோபு நிருபத்தையும் தேவனுடைய பல்கலைக்கழகத்திலே உள்ள ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலன் யாக்கோபு இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கிறார். இவர் நாவின் பயனையும் ஆபத்தையும் தவறான உபயோகத்தையும் குறித்து ஒரு சிறந்த உரையாற்றுகிறார். தேவன் நம்முடைய விசுவாசத்தை பல வழிகளிலே சோதிக்கிறார் என்று இந்த நிருபத்திலே நாம் பார்த்து வருகிறோம். இங்கே தேவன் நாவை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதை பார்க்கிறோம். நாம் வாழ்க்கை என்ற ஆய்வகத்திற்குள்ளே வைத்து சோதிக்கப்படுகிறோம். அங்கே நம்மை சோதிப்பது எந்த ஒரு ரசாயன பொருளும் அல்ல, நம்முடைய நாவு. இருந்த போதிலும் நாம் நாவின் அமைப்பை பற்றியோ அதன் அறிவியல் காரியங்களை பற்றியோ சிந்திக்காமல் அதன் இறையியல் காரியங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஏற்கனவே யாக்கோபு 3:26 வசனத்திலே அவர் நாவை குறித்து கூறியிருக்கிறார். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அது மட்டுமல்ல, 19 வசனத்திலே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள் என்றும் கூறுகிறார். தேவன் நமக்கு 2 காதுகளை கொடுத்திருப்பதற்கு காரணம், நாம் ஒரு காரியத்தை இருமுறை கேட்க வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். உலகத்திலேயே நாவுதான் மிகவும் பயங்கரமான ஆயுதம். இது அணுகுண்டை விட மிகவும் நாசகரமானது. ஆனால் நாவை அநேகர் கவனமாக கவனித்துக் கொள்வதில்லை. சிலர் இதை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள், பிளேயாம் காலத்திலே ஒரு கழுதை பேசியது அற்புதமான காரியம், ஆனால் இன்றைய நாட்களிலே ஒருவன் பேசாமல் அமைதியாயிருப்பதே அற்புதம். அடுத்தவர் கூறும்பொழுது, ஒரு பிள்ளை பேச கற்றுக்கொள்வதற்கு 2 தான் ஆகிறது, ஆனால் வாயை மூட கற்றுக்கொள்வதற்கு 50 ஆகிறது என்று சொல்கிறார். மற்றும் ஒருவர் இதை குறித்து சொல்லும்பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நாக்கை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 5 காரியங்களை மிகவும் கவனமாக கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள், யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்பது, அது மட்டுமல்ல எவ்வாறு, எப்பொழுது, எங்கே பேசுகிறீர்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நாவை குறித்து கிரேக்கர்கள் சொல்லும்பொழுது, இது ஒரு எலும்பற்ற நாக்கு, இது மிகவும் சிறியது, பலவீனமானது, இருந்தாலும் நசுக்கி கொண்டுவிட வலியது என்று சொல்கிறார்கள். நாவானது ஒரு பட்டயத்தை விட அதிகமான காரியங்களை அழித்து விடுகிறது என்று துருக்கி நாட்டு பழமொழி சொல்கிறது. ஒரு பெர்சிய பழமொழி, ஒரு நீண்ட நாவு குறுகிய ஆயுசை கொடுக்கும். உங்கள் நாவு உங்கள் தலையை வெட்டிவிட விட்டு விடாதீர்கள் என்று கூறுகிறது. நாவு பேசும் ஒரு வார்த்தையின் வேகம் குதிரையையும் மிஞ்சிவிடக் கூடியது என்று சீனர்கள் சொல்கிறார்கள். அரேபியர்கள் இதை குறித்து சொல்லும்பொழுது இருதயமே நாவினுடைய பெரிய பண்டக சாலையாக இருக்கிறது என்கிறார்கள். எபிரேயர்களின் கருத்துப்படி கால்கள் சறுக்கினாலும் நாவு ஒருபொழுதும் சறுக்கக்கூடாது என்பதாகும். ஆனால் தேவனை அறிந்த ஒரு ஞானி சொல்கிற வார்த்தையை கேளுங்கள், தன் நாவை காத்துக் கொள்ளுகிறவன் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறான். இவை எல்லாமே மிகவும் அற்புதமான பழமொழிகள் இல்லையா? உலக மக்களே நாவின் தீமையை பற்றி இவ்வளவாக அறிந்திருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம். நாவுதான் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பொருள். சபையானது வெளியிலிருந்து மரத்தை துளையிடும் மரங்கொத்திகளை விட உள்ளே உள்ள கரையான்களாலேயே அதிகம் பாதிக்கப்படுகிறது. பேசப்படாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமான், ஆனால் பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு எஜமானாயிருக்கும். நீங்கள் பேசிய பின்னர் அந்த வார்த்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போய்விடுகிறது. நீங்கள் ஒருவேளை தவறாக பேசியிருப்பீர்கள் என்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உங்களை கேள்வி கேட்டால் அதற்கு நீங்கள் பணிந்துதான் போக வேண்டியதிருக்கும். சரி, இப்பொழுது யாக்கோபு என்ன சொல்கிறார் பார்ப்போம். யாக்கோபு 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இங்கே போதகர்களை குறித்த அப்போஸ்தலன் யாக்கோபு பேசுகிறார். அவர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறபடியினால் அதிலே அவர்கள் தவறான விதத்திலே போதிக்கிறவர்களானால் அவர்களுக்கு அதிக ஆக்கினை இருக்கிறது என்று சொல்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் எல்லா விதமான போதனைகளுக்கும் செவிசாய்த்து போகிறது ஆச்சரியமாயிருக்கிறது. அவர்களுக்கு எதை போதித்தாலும் கேட்டுக்கொண்டே போவார்கள், அதற்கு கீழ்ப்படிவார்கள். இந்த தவறான போதகர்களுக்கு தேவையானது என்னவென்றால் இனிமையான நாவு. இவர்கள் இனிமையாக பேசி அதே வேளையிலே சரியான கிரியை இல்லாமல் காணப்படுவார்கள். இன்றைய நாட்களிலே மக்கள் எல்லாவிதமான புதிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள், ஆனால் போதகர்கள் வேதத்தை முற்றிலும் மறந்துவிட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இவ்வாறு அரை குறையாக இவர்கள் வேதத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு அநேக தவறான உபதேசங்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வேத வசனத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. இந்த தவறான உபதேசங்களுக்கு பின்னாக அநேக ஜனங்கள் பின்பற்றி வருவதால் இந்த போதகர்களுக்கு இது பெருமையையும் கௌரவத்தையும் கொடுத்து விடுகிறது. ஒரு புகழ்பெற்ற ஊழியர் ஒருவரை இயேசுவண்டை நடத்தினார். வேதத்தையும் கற்கலானார். வேதத்தை ஓரளவு கற்றுக்கொண்ட இந்த மனிதர் ஒரு தனி குழுவை ஆரம்பித்தார். அதிலே அந்த புதிய போதகர் தன் விருப்பம் போல போதித்தார். அநேகர் அவர் பின்னாலே சென்றார்கள். அவ்வாறு இருக்கும்பொழுது ஒரு நாளிலே ஒருவர் அவரிடத்திலே சென்று, நீங்கள் இவ்வாறு போதிக்கிறீர்கள், உங்களுக்கு போதித்தவருடைய போதனை உங்களுடையதை விட வித்தியாசமானதா இருக்கிறது என்று கூறினாராம். உடனே அவர், எனக்கு போதித்தவர் தன்னுடைய போதனையை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றாராம். இவர் செய்வது தவறான ஒரு போதனை. இவருக்குத்தான் வேதம் நன்றாக தெரியாது, ஆனால் இவர் அவரை திருத்திக் கொள்ளும்படியாக சொல்வது எத்தனை ஆச்சரியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய அறியாமையை அது வெளிப்படுத்தும் என்பதே உண்மை. நான் இவ்வளவு தூரம் வேதத்தை அறியாமல் இருந்திருக்கிறேனே என்பதைத்தான் வெளிப்படுத்துமே ஒழிய உங்களுடைய அறிவை வெளிப்படுத்தாது. நாம் போக வேண்டிய தூரம் இன்னமும் இருக்கிறது என்று அது சொல்லும். ஆனால் தவறாக போதிக்கிறவர்கள் தாங்கள் வேதத்தை நன்றாக அறிந்து விட்டதாக நினைக்கிறார்கள். அது தவறு பிரியமானவர்களே. அவர்கள் இன்னும் வேதத்தை ஆராய வேண்டியது அவசியம். ஆனால் அவர்கள் தங்களுடைய அறியாமையை ஒத்துக்கொள்வதில்லை. இந்த போதகர்கள் மிகவும் பெருமையுடையவர்களாக காணப்படுவார்கள். ஒருவர் புதிதாக ஊழியத்தை ஆரம்பித்திருந்தார். அவர் மிகவும் பெருமை கொண்டவராக காணப்பட்டார். உலகில் உள்ள மற்ற எல்லாருமே தவறான பாதையிலே செல்வதாகவும் தானும் தன்னுடைய ஊழியத்தை பின்பற்றுகிறவர்களும் மட்டுமே சரியான பாதையிலே செல்வதாகவும் நம்பினார். அவரை குறித்து ஒரு ஊழியர் சொல்லும்பொழுது, அவர் தன்னை திருத்துவத்திலே 4வது நபராக எண்ணிக்கொள்கிறார் என்றார். ஆம், போதகர்கள் எளிதாக பெருமையடைந்துவிட வாய்ப்பிருக்கிறது. நாவானது மிகவும் ஆபத்தானது. இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன், என் சகோதரரே, உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று சொல்கிறார். நீங்கள் இயேசுவின் பிள்ளையான மறு நிமிடத்திலே வேத வகுப்புகளை ஆரம்பித்து விடலாம் என்றோ வெளிப்படுத்தின விசேஷத்தை போதித்து விடலாம் என்றோ எண்ணக்கூடாது. அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு ஏற்ற விதத்திலே அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது பயமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய போதனை தவறானதாக இருக்கும் என்றால் நாம் அவருடைய ஆக்கினை தீர்ப்பின் கீழ்தான் இருக்கிறோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் அதிகமான அளவு தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுக்கு அதிக பொறுப்புடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யாக்கோபு 3:2 பாருங்கள். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். நாம் எல்லாரும் என்று சொல்கிறார். அதாவது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே அநேக வழிகளிலே தடுமாறுகிறோம். நாம் பாவிகள், தவறுகிறவர்கள் என்று உணர வேண்டும். நம்மை நாமே சரியாக நிதானித்தோமானால் நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக பாவித்து போதிக்க மாட்டோம். எல்லாருமே தவறுகிறவர்களாக இருக்கிறோம். இதிலே விதிவிலக்கு இல்லை. அடுத்ததாக ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று சொல்கிறார். இங்கே பூரண புருஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டுமோ அந்த முதிர்ச்சியை பெற்றதை பற்றி சொல்லுகிறது. எவ்வாறு ஒரு குழந்தை வளர்ந்து வாலிபனாகி பின்னர் பெரியவர்களாகிறதோ அதே போலத்தான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் வளர வேண்டியது அவசியம். ஒரு பூரண மனுஷன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாயிருக்கிறான். அதாவது ஒருவனால் தன் பேச்சை அடக்க முடியுமானால் அவனால் தன்னுடைய சரீரத்தையும் அடக்கி ஆள முடியும் என்கிறார். அவன் வாழ்க்கை முழுவதும் அவனாலே அடக்கி ஆள முடியும். நாவானது ஒரு மனிதனை மிருகங்களின் உலகத்திலிருந்து மேலே கொண்டு வந்து விடுகிறது. இவன் ஒரு மனித குரங்காக இல்லாவிட்டால் வேறு விலங்காக இருப்பதிலிருந்து இதுவே தூரப்படுத்துகிறது. மனிதனால் தன்னுடைய சிந்தனைகளை வார்த்தைகளாக வெளிக்கொண்டு வர முடியும். அவன் தன்னை பற்றி சொல்ல முடியும். அவனால் புரிந்து கொள்ள முடியும். மேலானவர்களிடத்தில் அவனால் தொடர்பு கொள்ள முடியும். நாவானது நம்மை அடையாளப்படுத்தும் ஒரு அடையாள அட்டை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அது சிறந்த வழிகாட்டியாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பொருள் உள்ளடக்கம்தான் அது. நாவானது நாம் யார் என்று சொல்லுகிறது. நம்மை அது வெளிப்படுத்துகிறது. வானொலி செய்தி அளிக்கும் ஊழியர் ஒருவர் ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்த பொழுது தனது மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக பெட்ரோல் பங்குக்கு சென்றார். அங்கு சென்று 5 லிட்டர் பெட்ரோல் போடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த பணியாள் அவரை ஏற இறங்க பார்த்தார். உடனே ஊழியர், தம்பி என்னை உனக்கு தெரியுமா, ஏன் இவ்வாறு பார்க்கிறாய் என்றார். ஐயா, நீங்கள் தானே இந்த காலை வேளையிலே வரும் வானொலி நிகழ்ச்சியிலே செய்தி கொடுப்பவர் என்று பதிலாக கேட்டான். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் என்றார் போதகர். அதற்கு அவன், ஐயா, நான் தினந்தோறும் உங்கள் நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்கிறவன். உங்கள் குரல் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே உங்கள் சத்தத்தை கேட்டவுடன் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறினான். பார்த்தீர்களா, நம்முடைய நாவு நம்மை யார் என்று சொல்லிவிடும். அது நம்மை வெளிப்படுத்தி காட்டிவிடும். இயேசு கிறிஸ்துவின் பாடு சமய நேரத்திலே பேதுருவை பார்த்து சிலர் கூறியது உங்களுக்கு நினைவிலே இருக்கிறதா? மத்தேயு 26:73 பாருங்கள். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தான் கலிலேயாவைச் சேர்ந்தவன் என்பதை அவனால் மறுக்க முடியவில்லை. உன் பேச்சு நீ யார் என்பதை காட்டிக் கொடுத்துவிடும். நீங்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று அது வெளிப்படுத்தி காட்டும். நீங்கள் படித்தவர்களா, ஒழுக்கமானவர்களா, நல்லவர்களா, கெட்டவர்களா, முரட்டு சுபாவம் உள்ளவர்களா, மென்மையானவர்களா, விசுவாசியா, அவிசுவாசியா, குற்றவாளியா, குற்றமற்றவரா, நாகரீகமானவரா இல்லையா, இது போன்ற எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் ஒன்றே ஒன்று மறைந்திருக்கிற நாவுதான். சரி, யாக்கோபு 3:3 பாருங்கள். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இங்கே யாக்கோபு குதிரையை உருவகப்படுத்தி சொல்லுகிறார். தாவீது சங்கீதம் 39:1 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தான் சரியான சாட்சியை கொடுப்பதற்காக தன்னுடைய வாய்க்கு கடிவாளம் போடுவதாக தாவீது சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளும் வாய்க்கு கடிவாளம் போட வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. குதிரையின் கடிவாளம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதில்லை. பெரிதும் அல்ல. ஆனால் இது கட்டுப்பாடில்லாமல் குதிரை ஓடும் பொழுது அதை கட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை குதிரை ஓட்டுவதை குதிரை பந்தயத்திலே பார்த்திருக்கலாம். அந்த பந்தயத்திலே சில குதிரைகள் சற்று தாறுமாறாக ஓடி சிலர் இறந்து போவதையும் ஒருவேளை பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடிவாளம் இல்லாத குதிரையானது அழிவை கொண்டு வருவது போல கட்டுப்படுத்தப்படாத நாவானது ஒருவருக்கு அழிவை கொண்டு வந்துவிடும். குதிரையைப் போல கட்டுப்படுத்தப்படாத நாவும் ஓடிவிடும். ஒரு மனிதர் மற்றொரு நபரை குறித்து இவ்வாறு கூறினார். அவருடைய மூளை அவருடைய நாவை அசைப்பதற்கு துவக்கி விட்டுவிடும். பிறகு மூளை தன்னுடைய பணியை நிறுத்திவிடும். ஆனால் நாவு தொடர்ந்து அசைந்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். கர்மியானுள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய நாவிற்கு ஒரு கடிவாளம் தேவை. இப்பொழுது யாக்கோபு மற்றும் ஒரு விளக்கத்தை நாவை குறித்து சொல்கிறார். பாருங்கள், 4 கப்பல்களையும் பாருங்கள். அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஆம், மிக பெரிய கப்பல்கள் கூட சிறிய சுக்கானால் கட்டுப்படுத்தப்பட முடியும். இந்த சுக்கானை அநேகர் பார்த்திருக்க கூட முடியாது. ஒரு புயல் கப்பலை திசை திருப்பலாம், ஆனால் இந்த சுக்கானால் அதை கட்டுப்படுத்த முடியும். அதே போல சிறிய நாவானது நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகளை நமது போக்கை மாற்றிவிட முடியும். நாவினாலே அழிவை கண்ட மனிதர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அநேக நன்னடத்தில் உள்ள பெண்கள் மற்றவர்களின் புறங்கூறலினாலே பெயர் களங்கத்தை பெற்றது உண்டு. அருமையானவர்களே, நாவை தவறாக பயன்படுத்தும் பொழுது அது அநேகருடைய வாழ்க்கையையும் தன்னையும் அழிக்கிறது. கடலிலே எழும் கடும் காற்றை காட்டிலும் கட்டுப்பாடின்றி ஓடும் குதிரையை விடவும் நாவானது மிகவும் கேடானதாயிருக்கிறது என்று யாக்கோபு சொல்கிறார். இன்று மது அருந்துவோர் அநேகர் காணப்படுகிறார்கள். நாம் அவர்களை அருவறுக்கிறோம். ஆனால் வேதத்திலே மதுவை கண்டித்து கூறுவதை விட நாவை கண்டித்து கூறுகிற வசனங்கள் தான் அதிகம் இருக்கின்றன. மது அருந்துவது பாவம்தான், ஆபத்தானதுதான். ஆனால் அதைவிட நாவானது மிகவும் ஆபத்தானது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:16-17 வசனங்களை சற்றே கவனியுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை என்று இந்த பட்டியல் தொடர்கிறது. இவ்வாறு தேவன் வெறுக்கிற 7 காரியங்களிலே ஒன்று பொய் நாவு. நாவானது சரியாக பயன்படுத்தப்படாவிட்டால் நம்மை அது பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போய்விடும் என்பது உறுதி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கவனமற்ற வார்த்தை வாக்குவாதத்தை கிளப்பிவிடும். ஒரு கொடூரமான வார்த்தை வாழ்க்கையை சேதப்படுத்திவிடும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை மெதுவாக உருவாக்கிக் கொண்டே இருக்கும். ஒரு காட்டு மிராண்டித்தனமான வார்த்தை அடியையும் சாவையும் கொடுக்கும். ஒரு இரக்கமான வார்த்தை வழியை மென்மையாக்கும். ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை ஒரு நாளை பிரகாசமாக்கும். ஒரு சரியான நேரத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை மன இறுக்கத்தை குறைக்கும். ஒரு அன்பான வார்த்தை சுகமாக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பேச்சு என்ற செய்கை ஒன்றுதான், நாவும் ஒன்றுதான். அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதிலேயே காரியம் இருக்கிறது. அருமையானவர்களே, 2 பின் இத்தாலி நாட்டிலே இருந்த 8 ராணுவத்திற்கு ஜெனரல் மான்கோமரி என்பவர் பிரிவுரையாற்றும் பொழுது கூறிய காரியங்கள் மிகவும் சிறந்தவை. அதிலே ஒரு பகுதியை வாசிக்கிறேன், சற்றே கவனியுங்கள். எனக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதி எப்பொழுதும் நினைவிற்கு வரும். 1 Corinthians 14:9. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது எனக்கு இப்படிப்பட்ட நாவே வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். ஒரு சிறிய குழந்தையும் பெரியவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே பேச விரும்புகிறேன். ஒருவர் என்னிடத்தில் வந்து, எவ்வாறு உங்களுடைய இந்த ஒரே செய்தி 9 சிறுவர்களையும் பெரிய பல்கலைக்கழக பேராசிரியர்களையும் தேவனிடத்திலே கொண்டு வருகிறது என்றார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதற்கு பதில் எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எளிமையாக மக்களிடத்திலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதாகும். நாம் தின்பண்டங்களை அலமாரியின் கீழ் உள்ள பகுதியிலே அடுக்கி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிறு பிள்ளைகளும் அதை எளிதாக எடுத்து சாப்பிட முடியும். தேவன் என்னுடைய ஒட்டகச் சிவிங்கிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லாமல் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றே சொல்கிறார். இவ்வாறு அந்த ஜெனரல் தனது உரையிலே கூறியது நமக்கும் தேவையான ஒரு செய்தி இல்லையா? இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்துவதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நாவின் தவறான உபயோகத்தால் ஏற்படுகின்ற தீமையை குறித்து இன்று நாம் சிந்தித்தோம். நாவின் சரியான உபயோகத்தால் நன்மை உண்டாவது அதிகம்தான். ஆகவே நாம் நன்மையாக பயன்படுத்துவதற்கு ஒரு பொருத்தனை பண்ண வேண்டியதும் அவசியம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21.